உயிரினங்களின் வாழ்க்கையில் ரூப மாற்றங்கள் எப்படி ஆகிறது என்பதை குருநாதர் இதிலே உணர்த்தி, அதே உணர்வின் இயக்கங்கள் போன்று மனிதனாக நாம் வாழும் காலத்திலும் அந்த உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று அது கொன்று மற்ற உடலுக்குள் சென்று வளர்ச்சியின் பாதையில் அதனுடைய ரூபங்கள் மாறினாலும், மனிதனாக வளர்ச்சியடைந்த நிலையில் நாம் அதனுடைய நிலையில் உற்று பார்த்தால் அதே உணர்வின் இயக்கங்கள் நம்முடைய செயலாக்கங்களையும் நம்முடைய ரூபங்களையும் அது மாற்றுமலையாக எப்படி வருகிறது என்பதையே கூறினார் இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள். இந்த விஞ்ஞானிகளும் பல ரூப மாற்றங்களை செயற்கையாக அவர்கள் அணு செல்களை இதை இணைத்து புதுவிதமான உயிரினங்களை உருவாக்குகின்றார்கள். ஆனால் அவர்கள் உருவாக்கக்கூடிய நிலையில் வீரியத்தன்மை கொண்ட சில நிலையில் செயல்பட போகும்போது தன் இனத்தை மீண்டும் அது உருவாக்கக்கூடிய தகுதி இழந்து விடுகிறது என்பதையும் அதையும் உணர்த்துகின்றார்கள். அதற்கு உதாரணமாக ஒரு மானை குருநாதர் உணர்த்துகின்றார்கள். அந்த மான் மிதித்து ஒரு தேளோ வண்டோ அது இறந்தால் எந்த மானை அது எண்ணி அதனால் அந்த வேதனைப்பட்டு அந்த உடலை விட்டு பிரிந்ததோ அதனுடைய ஈர்ப்பிற்குள் சென்று தேளாக இருப்பது அல்லது வண்டாக இருப்பது மானாக மாறுகின்றது. இதை போன்றுதான் நாமும் உதாரணமாக அந்த மான் ஒரு வண்டை மிதித்து அது உடலை விட்டு அது பிரியும் சமயமாக இருந்தாலும் அது அந்த வண்டு அது எப்படி துடி துடித்து அது அந்த கடைசி நேர உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றதோ அது வெளிப்படுத்தும் உணர்வுகளை சூரியனுடைய வெப்பம் காந்தம் என்ற நிலை அது கவர்ந்து அதனுடைய சத்தை தனக்குள் இணைத்து அது சீதா லட்சுமி என்று அந்த வேதனைப்படும் உணர்வின் மனமாக அந்த சத்தாக அது கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது, பரபிரம்மமாகின்றது. இதை நாம் உற்று பார்க்கின்றோம். அது கூர்மையாக நாம் பார்க்கப்பட போகும்போது சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அந்த வண்டிலிருந்து வெளிப்பட்ட வேதனையான உணர்வுகள் சீதா லட்சுமியாக இருக்கக்கூடிய அந்த அலைகளை நாம் சுவாசிக்கும் பொழுது நமது உயிரில் இருக்கக்கூடிய அதே வெப்பம் காந்தம் என்ற நிலை அது கவர்ந்து அதே உணர்வின் இயக்கமாக அந்த வேதனைப்படும் அதே உணர்ச்சிகளை நமக்குள்ளும் தூண்டி நம்மையும் வேதனைப்பட செய்கின்றது. அங்கே நாராயணன் அங்கே விண்ணிலே அது சூரியனாக முதல் அவதாரமாக வந்தாலும் அது வெப்பம் காந்தம் என்ற நிலையில் உமிழ்த்தி இங்கே கவர்ந்து கொண்ட நிலையில் நமது உயிரின்பால் அது வரப்படப் போகும்போது விஷ்ணு என்று இயக்க சக்தியாக அமைந்தாலும் அது மூன்றாவது நிலையாக வெப்பம் காந்தம் என்ற நிலை கவர்ந்து அதை நாம் சுவாசிக்கப்பட போகும்போது சீதா ராமனாக மூன்றாவது நிலையாக அது படிப்படியாக அந்த உருவான சக்தி ஒன்றுடன் ஒன்று கலந்து எப்படியெல்லாம் மாறுபடுகிறது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே குரு இதை சொல்லுகின்றார். வண்டோ மானினுடைய உணர்வை நுகர்ந்து பரிணாம வளர்ச்சியில் அதாவது வண்டு மானாக மாறுகின்றது. ஆனால் நாம் வேதனைப்பட்ட உணர்வுகளை நுகர்ந்தோம் என்றால் இந்த வேதனைப்படும் உணர்வுகள் நமக்குள் பிரம்மமாகி அதனுடைய பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி அதனுடைய ஞானமாக வேதனையை கவரும் அணுவாக அந்த உணர்வாக நமக்குள் விளைந்து வேதனைப்படும் சக்தியாக நமக்குள் விளைந்து விடுகின்றது. ஆனால் இதெல்லாம் இயற்கையினுடைய நீதிகள் என்று வெளியிலே புறத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்றாலும் நாம் உற்று பார்க்கப்பட போகும்போது அதை நுகரப்பட போகும்போது இந்த இயற்கையினுடைய வழிப்படி நமது உயிரால் இயங்கப்படக்கூடிய நிலைகளையும் கவர்ந்த உணர்வுகள் நமக்குள் இயக்க சக்தியாக அதனுடைய இயல்பாக நம்மை மாற்றக்கூடிய நிலைகளும் இந்த கணக்கீடுகள் அது எப்படி இருக்கிறது என்பதைத்தான் சித்தாந்தம் என்றும் வேதங்கள் என்றும் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக அக்காலங்களில் சாஸ்திரங்களாக இது கொடுக்கப்பட்டார்கள். நாம் தவறு செய்யவில்லை. ஆனால் அந்த வண்டி அது வேதனைப்பட்ட உணர்வுகளை நாம் சுவாசிக்கப்பட போகும்போதான் இவ்வாறு ஆகின்றது. நாமும் அந்த வேதனையை வளர்த்திடும் சந்தர்ப்பமாக என்னென்ன நாம் அடடா இப்படி நசுங்கிவிட்டதே, இப்படி நசுங்கி அது வேதனைப்படுகிறதே என்ற இந்த உணர்ச்சிகள் தான் வருகின்றது. ஏனென்றால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வேதனைப்படும் உணர்வுகள் தான் நமக்குள் சீதா ராமனாக அந்த உணர்ச்சியின் இயக்கமாக எண்ணங்களாக தோன்றுகிறது. அந்த எண்ணங்களை மீண்டும் அது பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி என்று அதனுடைய ஞானமாக அந்த உணர்வு அதை மீண்டும் உணர்த்தி நம்மை வேதனைப்பட செய்யும் சக்தியாக நமக்குள் உருப்பெற செய்யும். வெளியிலே பர பிரம்மம், நமக்குள் உருவானால் பிரம்மம். ஆக நமக்குள் அந்த சக்தியாக, அந்த இயல்பாக, வேதனைப்படக்கூடியவராக நம்மை மாற்றுகின்றது. நாம் இறக்கப்பட்டு ஈகைப்பட்டு நாம் இவ்வாறு வேதனைப்படுகிறோம் என்று நினைத்தாலும் அந்த வேதனைப்பட்ட அந்த சந்தர்ப்பம் நமக்குள் வேதனை வளர்த்திடும் அணுவாக புதுவிதமான சக்தியாக நமக்குள் அந்த அணுக்கள் விளைந்து விடுகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. ஆனால் கவர்ந்த இயக்கங்கள் இதுபோன்றுதான் ஆகின்றது என்பதை, அது பரிணாம வளர்ச்சியில் மாணாக அது மாறுகின்றது. ஆனால் நாம் உற்று பார்த்தவுடன் நம்மை தேய்வரியாக மாற்றுகிறது என்பதைத்தான் அன்றைய ஞானிகள், அது சித்தாந்தம். சித்தாந்தம் என்றால் ஒன்றுடன் இணைந்து அது எப்படி கலந்து அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த சித்தத்தினுடைய நிலைகளை அவர்கள் தெளிவாக்கி வேதங்கள் என்ற நிலையில் அதை பிரித்து கிரகித்துக் கொண்ட நிலைகள் அவருடைய இசைகளாக பல நிலைகள் கலந்து ஒன்றுக்கொன்று இணைந்து மாற்றமாகி புதுவிதமான நிலையாக அது எப்படி உருப்பெறுகிறது, உரு இயக்குகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதை உணர்த்தினால் குரு அதனுடைய விரிவாக்கங்களை தான் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள்.
நகர்ந்து ஊர்ந்து செல்லுகின்றது ஒரு மான், அதை நிறுத்திவிட்டால் அதன் நினைவுண்டு இந்த தேளின் உயிரான்மா வெளிவந்த பின் எதனும் உணர்வம் வேகமாக அமைத்ததோ அந்த உணர்வு கணங்களுக்கு அதிபதியாகும் போது மூஷிக வாகனா, எதை சுவாசித்து அந்த கணங்களுக்கு அதிபதியாகின்றதோ மானின் உடலுக்கு சென்று அதனின் உணர்வை கருவாக்கிவிடும். ஆக இந்த உணர்வின் தன்மை கணங்களுக்கு அதிபதியானால் அதனின் உருத்தன்மை பெறும் சக்தியாக மாறுகின்றது. இப்ப ஆன்மான் அதை மெதித்திருந்தால் அதனை கருவாக உருவாகின்றது, ஒரு அணுத்தன்மை உருவாக்கும் சக்தியாக மாறுகின்றது. இதை போல ஒரு பெண்மான், இதை போல ஒரு பாம்பையோ அல்லது வேற எதிர்ந்து ஒரு கொசுவையோ ஒரு ஈகையோ அல்லது ஒரு வண்டையோ மெதித்து அதை செத்திருந்தால் அதன் உணர்வு அதன் கணங்களுக்கு அதிபதியாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதன் வளர்ச்சியின் ரூபம் தரும் சக்தியாக வருகின்றது அந்த ஆணின் தன்மை, பெண்ணின் தன்மை. ஆகவே அதனின் அமிலம் இதனுடன் இறக்கப்படும் போது இப்ப ஆண் மானம் இரண்டு ஒன்றாக கலக்கப்படும் போது இதனின் ஜீவாணு உயிரணு, ஜீவாணு ஆக இந்த உயிரணும் இதனுடைய உயிரணும் ரெண்டும் இணைக்கப்படும் போது ஆக ரெண்டு அணுத்தன்மை இதிலே வளர்ந்த அமிலத்தையும் இதே செல்ல இதனுடன் சேர்த்து அதை இணைத்து வாழும் அந்த ஒரு உருவை மானாக உருப்பெறும் தன்மை வருகின்றது. இது விஞ்ஞான அறிவில் கண்டுகொள்வதற்கு இப்ப ஒவ்வொன்றும் மின்னிய அணு சிசுக்களை எடுத்து மற்ற அதே பெண்பால் என்ற நிலைகளில் இணைக்கப்படும் போது பெண்பாலின் நிலைகளில் அதை கொண்டு ரூபமாக்குகின்றது. ஆனாலும் இந்த உணர்வின் சத்தை வளர்த்து அந்த செல்லை வளர்த்து அதே ரூபமாக மாற்றுகின்றான் விஞ்ஞானி. அதே மான் இனங்கள் ரெண்டரை இணைத்து அந்த ரெண்டு இனங்கள் சேர்த்து இயற்கையின் வழிப்படி அது மறுபடியும் தன் இனத்தை உருவாக்கும் சக்தி அது இழக்கப்படுகின்றது. ஆனால் இன்றும் பார்க்கின்றோம் விஞ்ஞான அறிவில் கோழியின் சேர்க்கை இல்லாத ஒரு முட்டையை ஆண் சேதல் இணையில்லாத அந்த கோழி முட்டையிட்டால் முட்டை கரு உண்டு ஆனால் தன் இனத்தை உருவாக்கும் அணு இல்லை என்ற நிலைகளும் இன்று பார்க்கலாம். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். மான் மானை புலி அழித்து சாப்பிட்டாலும் சந்தர்ப்ப வளர்த்தால் மான் ஒரு வண்டை மிதித்துவிட்டால் இதே உணர்வின் தன்மை கொண்டு எண்ணும் போது அந்த வண்டின் உயிரான்மா மானின் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை கருவாக்கி மானாக பிறக்கும் தன்மை வருகின்றது. இப்ப அதே சமயத்தில் ஒரு வண்டு நசுங்கி மான் மிதிக்கும் போது அதன் உணர்வில் வலு கொள்ளும் போது அந்த வண்டின் உயிரான்மா மானின் உணர்வை எண்ணி இப்படி மெய்த்துவிட்டதே என்ற உணர்வை இயங்கி பெறுகின்றது. அதனிடம் இந்த தப்பிக்க அந்த உணர்வின் தனுகொண்டு வண்டின் அந்த உயிரான்மா மானின் உடலுக்குள் சென்று அதனின் கருவாக உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. நாம் மனிதர்களாக இத்தனை கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக பிறந்த நாமும் ஒரு மான் மிதித்து அந்த வண்டி துடித்துக் கொண்டிருப்பதை நாம் கண் உற்று பார்த்தால் அது வேதனையால் துடிக்கும் உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தியான அந்த லட்சுமியை கவர்ந்து தன்னுடன் அணைத்து வைத்துக் கொள்கின்றது. அதை தன்னுடன் அணைத்துவதில் பரபிரமமாகின்றது. அது உற்று பார்த்து நாம் நுகரப்படும் போது அதே வேதனை உருவாக்கும் அணுவின் தன்மை நம் உயிர் உருவாக்கி விடுகின்றது பிரம்மமாக. அந்த வேதனையை அணுவின் தன்மை. ஏனென்றால் அந்த வேதனைப்படும் உணர்வு சத்து சீதா சுவை, அதை காந்தப்பலன் அறிவு கலந்து கொண்டால் அதை அது பரமாத்மாவாக மாறுகின்றது. சூரியன் கவர்ந்து வைத்துக் கொண்டார். நாம் உற்று நோக்கிய மனிதனும் அந்த இறக்கம் ஈகை என்ற நிலையில் இருந்த மனிதன் ஈகை என்று வரும்போது அதன் வேதனை உணரும் பக்கம் வருகின்றது, உணர்கின்றோம். அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக நம் உயிர் உருவாக்குகின்றது, பிரம்மமாக்கி விடுகின்றது. பிரம்மன் என்றால் ஒரு உருவின் தன்மை. அந்த உருவின் தன்மை ஆகிவிட்டால் அது அணுவின் தன்மை அழிந்து ஜீவ அணுவாக மாற்றிவிடுகின்றது. பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி, அது எந்த வேதனைப்பட்டதோ அதன் ஞானத்தின் வழியில் அது வளர்ச்சி அடைவதும் அந்த உணர்வுகளை வெளிப்படும்போது எண்ணங்கள். ஆக அந்த உணர்வை தூண்டும்போது மேல் வலிக்கிறது என்று நாம் சொல்லுவோம். ஆக சீதா லட்சுமியாக நம் உடலுக்குள் உருவாக்கிவிட்டால் சீதா ராமனாக எண்ணங்கள் தோன்றும். ஏனென்றால் அந்த வண்டு வெளிப்படும் வேதனை உணர்வை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து அந்த அலைகளை மாற்றிவிட்டால் சீதா லட்சுமியாக மாறுகின்றது. மனிதன் பல கோடி சரீரங்களை தீமைகளை கடந்து இன்று மனிதனாக உருவானாலும் அந்த வேதனைப்பட்ட மனிதனின் உணர்வை நாம் நுகரப்படும் போது அதாவது சூரியன் காந்த சக்தி, அந்த காந்தம் அது நுகர்ந்து தன்னுடன் இணைத்துக் கொண்டால் பரபிரம்மம் அதனின் மனைவி சக்தி, அதனுடன் இணைந்து செயல்படும் போது பரபிரம்மத்தின் மனைவி சரஸ்வதி. அதனால்தான் பிரம்மாவின் மனைவி எதனுடன் எந்த மனம் சேர்த்து இணைந்து இயக்குகின்றதோ அதன் இயக்கத்தை தெளிவாக்குவதற்கு இவ்வாறு கூறப்படுகின்றது வேதாந்தமும் சித்தாந்தமும் வேதங்களும். ஆகவே இதன் வழிப்படி அதை செயல்படும் போது பரபிரம்மானாலும் நாம் உற்று பார்த்த அதன் உணர்வை கூர்மை, அது பதிவாக்கிய பின் அதன் உணர்வை நாம் நுகர்ந்த பின் அடடா என்று நாம் நுகர்ந்த பின் அந்த வேதனை சத்தாக நமக்கு வந்த பின் சீதா ராமா நாராயணன் வேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான். சூரியனின் காந்த சக்தி கவர்ந்தால் சீதா லட்சுமியாக மாற்றுகின்றது. ஆனால் அந்த சத்தை வளர்க்கும் தன்மை என்றால் இணைந்து செயல்படும் தன்மை பிரம்மமா பரபிரம்மமாக மாறுகின்றது. அரே உணர்வு மோதலில் ஏற்படும் வெப்பமும் விஷமாகின்றது. அதற்குள் அதனும் ஈர்க்கும் காந்தமும் அதனுடைய மனைவியாக சக்தியாக இயக்குகின்றது. அதை எழுத்து தனது உணர்வின் தன்மை கருவாக்க உருவாக்கும் அதன் செயலாக மாற்றும் போது அங்கேயும் விஷ்ணுவின் மகன் பிரம்மா பரபிரம்மமானாலும் அதுவே அது. அதன் உணர்வின் தன்மை நாம் நுகருமை என்றால் இதெல்லாம் தெளிவாக இன்று தியானத்தில் வந்தவர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்கு தெளிவாக்குகின்றேன்.
நமது உயிரின் இயக்கங்களையும் சூரியனால் வெளிப்படுத்தப்பட்ட வெப்பம் காந்தம் விஷம் என்ற அவருடைய இயக்க நிலைகளையும் கூறார். இதில் தெளிவாக சொல்லி உணர்வின் இயக்கங்களையும் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் நமக்குள் சத்தாக மாறி நம் உடலுக்குள் ஏற்படும் மாற்றங்களையும் பரிணாம வளர்ச்சியில் எப்படி இதனுடைய கலவைகள் ஒன்றுக்கொன்று இணைந்து இதனுடைய தேய்வுகளோ அல்லது வளர்ச்சிகளோ எப்படி ஏற்படுகிறது என்பதை இதில் உணர்த்துகின்றார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உணர்வு இந்த விஞ்ஞான ரூபத்தில் நின்று நம் சாமியே பேசுகிறார் என்றால் அவர் மைக்கின் மூலமாகத்தான் பேசுகின்றார்கள். அந்த மைக்கில் இருக்கக்கூடிய அந்த காந்த புலன், அந்த அறிவு, அந்த அதற்குள் இருக்கக்கூடிய இரும்பு அந்த மேக்னட் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வின் ஒளி அலைகளை எலக்ட்ரிக் என்ற அந்த நிலையில் கொண்டு அது கவர்ந்து அந்த காந்தத்திலே மோதப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒளி பெருக்கி என்று சொல்லுகின்றமே அதற்குள் அது ஈர்த்து அந்த ஒளியின் அதிர்வுகளை அந்த அதிர்வுகளை அந்த சொல்லாக மீண்டும் அது ஒளிகளை பெருக்கி கொடுப்பதற்காக அந்த காகிதங்களை வைத்திருப்பார்கள் இல்லை நுண்ணிய தகடுகளை வைத்திருப்பார்கள். இந்த சரியான முறையில் அந்த வெப்பம் காந்தம் என்று அதற்குள் எலக்ட்ரிக் என்று சொல்லுகின்றோமே அந்த வெப்பம் காந்தம் அது இயங்கி அது கவர்ந்து இழுத்து அந்த அதிர்வுகளை அது சரியான முறையில் இழுத்து வெளிப்படுத்த போகும்போதான் அங்கே அவர் பேசுகிறார் என்றால் எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் 100 அடி 150 அடி இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த சப்தம் அது தெளிவாக அவர்களும் அதை கேட்டறிய முடிகின்றது. அது மைக்கை நாம் அதை இயக்கவில்லை என்றால் அங்கே பேசினாலும் இங்கே நாம் கேட்க முடியாது. ஏனென்றால் இந்த சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த வெப்பம் காந்தம் என்ற நிலையில்தான் இதை ஒன்று கொண்டு அது வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வுகளை அது கவர்ந்து மீண்டும் அது இன்னொரு இடத்திற்கு பாய்ச்சி அதே நிலைகளாக தெரிந்து கொள்ளும்படி அது இயக்கினாலும் இது விஞ்ஞான ரூபமாக இதனுடைய செயலாக்கங்களை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் குருநாதர் இதை எடுத்துத்தான் நமக்கு இதை உணர்த்துகின்றார்கள். அது நமது உயிர் இதே போன்று அந்த காந்த புலன்களை தான் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே உள்ளது. காந்த புலனை உருவாக்குவதும் காந்த புலனால் கவருவதும் காந்த புலனால் அது வளர்ச்சி அடையக்கூடிய நிலைகளை அது செயல்படுத்துகின்றது. இதே போன்றுதான் சூரியனும் அவ்வாறே தான் இயங்குகின்றது. ஆனால் இன்று நாம் மைக் என்று சொல்லுகின்றோம், ஸ்பீக்கர் என்று சொல்லுகின்றோம், வெளிப்படுத்தக்கூடிய உணர்வின் ஒளிகளை அது சப்த அலைகளாக வெளிப்படுத்துவது போன்றுதான் நமது உயிரும். அதற்குத்தான் உதாரணமாக விண்ணில தோன்றிய ஒரு உயிர் இன்று ஒரு கடலை செடியிலே அந்த உயிர் விழுமே என்றால் அந்த கடலை செடி சாந்தமான மனம் கொண்டது, சாந்தமான இயக்கம் கொண்டது. அந்த கடலை செடியில் விழுந்த பின் இன்று எப்படி மைக் என்று சொல்லுகின்றோம், அந்த காந்தம் அது கவர்ந்து அந்த அலைகளை அது பெருக்கி காட்டுகின்றது. இதே போன்றுதான் அந்த மனத்தை கவர்ந்து அந்த உணர்வின் ஒளிகளாக அதற்குள் தூண்டப்பட்டு கவர்ந்த உணர்வின் சத்துக்களை உரைய வைத்து அது சாந்தம் கொண்ட ஒரு புழுவாக உருப்பெறுகின்றது. அதற்கொப்ப இசைகள் தான் அது இயக்கும், அதற்கொப்ப இசைகளை தான் வெளிப்படுத்தும். மற்றொன்று அவ்வாறு அந்த கடலை செடியில் உருவான புழு மற்றொன்றை கொன்று தின்றும் நிலை அதற்குள் இருக்காது. இது உயிரினங்களில் இதுபோன்ற இசைகளாக அது வெளிப்படுத்துகின்றது, அந்த உணர்வின் சத்தை உணவாக உட்கொண்டு விளைகின்றது. ஆனால் இதுவே அந்த சூரியனுடைய காந்த சக்தியால் அந்த வெப்பம் காந்தம் என்று அந்த கடலை செடியினுடைய மனத்தை அது கவர்ந்து கொண்டு அலைகளாக வைத்திருந்தாலும் அதே இன வித்திற்கு இந்த கவர்ந்து கொண்ட இந்த மனத்தையே அது மீண்டும் அது கவரச் செய்து அதை உருப்பறை செய்து அதனுடைய ரூபமாக அது உருவாக்கின்றது. அதாவது ஏற்கனவே உருவான செடி எப்படி ரூபமானதோ இந்த அலைகளை கவர்ந்த பின் இதேதான். அதற்குத்தான் குருநாதர் மீண்டும் அந்த மைக்கை சொல்லி அந்த ஒளிபெருக்கியை சொல்லி அந்த வெப்பம் காந்தம் என்று அந்த இரும்பில் இருக்கக்கூடிய காந்தம் அது கவர்ந்து அது மீண்டும் அதை பெருக்குகின்றதோ ஒரு கடலை செடி உருவான பின் அதே வித்தை மீண்டும் இன்னொரு இடத்தில் ஊண்டப்பட போகும்போது இந்த தாய் செடி அந்த முதலில் வெளிப்படுத்த அதே அலைகளை இது கவரச் செய்து அந்த செடியின் ரூபமாக அதனுடைய மனங்களை அதனுடைய சத்துக்களை அது அதே செடியாக அதே வித்தாக அதே ரூபமாக அது மாற்றுகின்றது. இன்று நாம் ஒரு வேதனைப்படுகிறார் என்று நாம் ஒற்று பார்த்தால் அந்த அலைகள் நமக்குள் கவர்ந்த எப்படி நம்மை வேதனைப்படை செய்கின்றதோ அதே உணர்வாக அதே இயக்கமாக அதே சொல்லாக அதே ரூபமாக அவர்கள் எப்படி அந்த முகபாவங்கள் வேதனைப்படும் போது மாறியதோ இதே போன்று இம்மக்குள் இயக்க சக்தியாக மாறுகின்றது. இதைத்தான் குருநாதர் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு நாம் நினைக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம், கேட்டோம், நுகர்ந்தோம், பார்த்தோம் என்று எதையதே சொல்லுகின்றோம். ஆனால் இந்த வெப்பம் காந்தம் என்ற நிலையில் ஒன்றுக்கொன்று இதை இணைத்து எப்படி அதே இயக்கமாக அதே உணர்வாக அதே அந்த இசையாக அதே ரூபமாக நம்ம இயக்க செய்கின்றது. ஒரு வேதனைப்படுகிறார் என்றால் அவர் முகம் எப்படி இருக்கின்றதோ அதே வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்தால் நம்முடைய முகமும் அதே மாதிரிதான் மாறும். இது உயிரினங்களுக்குள் இது எப்படி செயல்படுகின்றது, அதே சமயத்தில் அந்த செடி கொடிகளுக்குள் எப்படி அதனுடைய ரூபமாக அதனுடைய மனத்தை நாம் மனிதர்கள் சொல்லாக உணர்வாக அது அந்த பாஷைகள் மூலம் வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் செடிகளோ ரூபமாக இருக்கின்றது, அந்த மனங்களாக அதனுடைய சத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. ரெண்டுக்கு உண்டான வித்தியாசங்களை குருநாதர் இங்கே சொல்லுகின்றார். இப்படித்தான் நாம் இயங்குகின்றோம், நமது உயிர் இயக்கிக் கொண்டுள்ளது, சூரியனுடைய காந்த புல நிறைவில் இயக்குகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் சொல்லுகின்றார். அதே சமயத்தில் இந்த உயிரின வாழ்க்கையினுடைய ரூபங்கள் அதனுடைய இயல்புகளையும் நாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த வழிகளிலும் இதை உணர்த்துகின்றார். நம்முடைய தாய் தந்தையர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வீட்டுக்குள் ஒரு பாம்போ அல்லது தேளோ அல்லது இது போன்ற விஷய ஜந்துகளோ அல்லது எறும்போ அதிகமாக இருந்தால் அதை அவர் அடித்து அது தனக்கு தீங்கு செய்துவிடும் அல்லது தீங்கு செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றது அடித்துக் கொள்ளுகின்றார். அடித்துக் கொண்டாலும் அந்த உயிரினங்கள் அது உடலை விட்டு பெரியக்கூடிய அந்த உயிர் அவருடைய ஈர்ப்பிற்குள் சென்று இதே வெப்பம் காந்தம் என்ற ஈர்ப்புக்குள் சென்று அந்த அங்கே உருவாகக்கூடிய கருவாக அந்த உருப்பெறும் அந்த பாதுகாப்பான எல்லைகளுக்குள் இந்த உயிர்கள் சென்று அதை கவர்ந்து அது கரு முட்டையாக மாறுகின்றது. அது கரு முட்டையாக மாறிய பின் அது ஒரு உதாரணமாக ஒரு ஏழு உடல்களுக்குள் இதுபோன்று அந்த வளர்ச்சியை அது பெருக்கிக் கொண்டால் மனிதனாக உருப்பெறும் தன்மை வருகின்றது. அது உதாரணமாக குருநாதர் என்னை இந்த எறும்பு புற்றிலே கூட இது போன்று செய்து காட்டினேன் என்று சொல்லுகின்றார். நம் எறும்பு புற்றிலே சாதாரணமாக நம் காலை வைத்திருந்தோம் அல்லது கை வைத்திருந்தோம் என்றாலும் அது ஒன்றும் நசுங்கவில்லை, அதற்கு அந்த எறும்புகளுக்கு பாதிப்பு இல்லை என்றால் அது பாட்டு மேலே ஏறி சென்றுவிடும். ஆனால் அதிலே ஒரு எறும்பை நாம் நசுக்கி விட்டாலும் அல்லது அதிலே அந்த வேதனைப்படும் நிலையாக அது இறந்து விட்டால் உடனே அந்த ஒளிகளை அது எழுப்புகின்றது. அந்த ஒளிகளை எழுப்பிய பின் அத்தனை எறும்புகளுக்கும் இந்த அது இறந்த உணவின் அந்த ஒளிகள் அந்த ஓலங்கள் பட்டப்பின் அத்தனை எறும்புகள் நம்மை தேடி வந்து அது கடிக்க தொடங்கிவிடுகிறது. இதெல்லாம் உணர்வின் இயக்கங்கள் என்று அந்த நுண்ணிய ஒளிகள் அது ஒன்றுக்கொண்டு அதனுடைய பாசைகளாக வெளிப்படுத்த போகும்போது உடலின் இயக்கங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதைத்தான் எல்லாம் குருநாதர் நேரடியாக காண்பித்தார். இதே போன்றுதான் இன்று நம்முடைய தாய் தந்தையர்கள் மற்றவர்கள் மாமிசத்தை விரும்பி சாப்பிட்டார்கள் என்றால், ஒரு உதாரணம் கோழியை சாப்பிட்டார்கள் என்றால், ரெண்டு நாளைக்கு மூன்று நாளைக்கு சேர்ந்த மாதிரி சாப்பிட்டார்கள் உடலில் அந்த மனம் வரும். மீனை சாப்பிட்டார்கள் என்றால் மீனுடைய வாடகம், இதெல்லாம் உணர்வின் இயக்கங்கள் என்று நாம் கவர்ந்து கொண்ட சக்தி நமக்குள் விளைந்து உறைந்து அதனுடைய மனம் சத்தாக உணர்வாக அது எப்படி வெளிப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் இப்படி இந்த உணர்வை அதிகமாக விளைய வைத்து உடலுக்குள் விளைந்திருந்தால் இந்த மனம் அதிகமான பின் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நம்மை அந்த கோழிக்கறியை சாப்பிட்டால் கோழிக்குள்ள, அது மீனை சாப்பிட்டால் மீனுக்குள்ள, ஆடை சாப்பிட்டால் அந்த ஈர்ப்புக்குள் அழைத்து சென்று விடுவது. ஏனென்றால் இதெல்லாம் உணர்வின் இயக்கங்கள் நம்ம உயிர் இயக்க நிலைகளில் வெப்பகாந்தம் என்ற சூரியனுடைய இயக்க நிலையில் கவர்ந்து கொண்ட நிலையில் ஒன்று கொண்டதை இணைத்து அதனுடைய பாலமாக அமைத்து எங்கே நம்மை கொண்டு செல்கிறது என்பதை இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு அத்தன் குருநாதர் இந்த தியான வழியை கடைபிடிப்போர் நீங்கள் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது இயக்குகின்றது, எது நம்மை மாற்றுகின்றது, நாம் எதுவாக ஆகின்றோம், எதுவாக ஆக வேண்டும். இது போன்று உதாரணமாக இன்று நாம் தெரிந்து கொள்வதற்கு இன்று நாம் பாசைகளை வைத்திருக்கின்றோம். இந்த பாசைகள் மூலமாகத்தான் ஒன்றை ஒன்றை நாம் பரிமாறிக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் ஒரு நாம் இன்று எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான், நாம் வீட்டில் பணம் வைத்திருக்கின்றோம். இந்த பணத்தின் மூலமாகத்தான் ஒரு பொருளை வாங்கவோ அல்லது மற்றவர்கள் கொடுக்கவோ முடியும். இதே போன்றுதான் நாம் எடுக்கக்கூடிய சுவாசம், நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள், இது அனைத்துமே சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக படர்ந்து கொண்டே உள்ளது, பரவிக்கொண்டே உள்ளது. மீண்டும் அதை யாரெல்லாம் எண்ணி அது இயங்குகின்றார்களோ அதே அலைகளை எடுத்து அங்கே வளர்க்க செய்கின்றது, மீண்டும் இங்கிருந்து வெளிப்படுத்த செய்கின்றது. இதே போன்றுதான் இந்த வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து அது மீண்டும் அதனை உருப்பெற செய்வதும் ஒரு மாற்ற செய்வதும். என்றால் விஷம் என்பது அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய நிலைகள், ஆனால் வெப்பமோ அந்த உணர்வை அது பெருக்கி அதை வளர்க்கக்கூடிய திறன் பெற்றது, காந்தமோ கவரக்கூடிய சக்தி. ஆக இந்த மூன்று கருவிகளும் இந்த மூன்று மும்மலம் என்று சொல்லக்கூடிய இதுதான் அனைத்திற்குமே மூலமாக இருந்து மற்றொன்றுடன் இணைக்க செய்வதும் மற்றொன்றை வளர்க்க செய்வதும் இது போன்று அனைத்திற்குமே காரணமாக இருக்கின்றது. ஆக நான் மனிதன் என்று நாம் சொல்லலாம், அல்லது நமக்கு இன்னொரு பேர் என்று சொல்லலாம், அல்ல இன்ன இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இத்தனை ரூபங்கள், இத்தனை பெயர்கள், இத்தனை நாமங்கள் இட்டு அதையெல்லாம் சொன்னாலும் இதற்குள் மறைந்து நின்று உள் நின்று இயக்கக்கூடியது இந்த வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் தான். இது எப்படி சூரியனால் கவரப்பட்ட நிலையில் இயக்குவது என்பதையும், நமது உயிரால் கவரப்பட்ட நிலையில் எப்படி இயக்குகிறது என்பதையும் இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நான் யார், தான் யார் என்பதை உணர்ந்து அதன் வழி இந்த மெய் வழி செல்வதற்குத்தான், ஞானிகள் கண்ட மெய் உடல்களை நாமம் பெற்று அதன் வழி தெளிவாக இந்த வாழ்க்கை அருள் வாழ்க்கையை வாழ வந்ததற்குத்தான் ஒரு இதையெல்லாம் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
நாம் தவறி செய்யவில்லை. ஒரு மாடு ஒரு வண்டை நசுக்கப்படும் போது இறக்கப்பட்டு நாம் நுகர்ந்தால் அது எவ்வாறு வருகின்றது? அந்த வண்டு நசுக்கப்பட்டு வேதனை உணர்வு வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் சீதா லட்சுமியாக மாறுகின்றது. அதே உணர்வு நாம் நுகரப்படும் போது சீதா ராமனாக மாறுகின்றது. எண்ணங்கள் நமக்குள் உருவாகின்றது, உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அது எப்படி வேதனைப்பட்டதோ அந்த வேதனை உருவாக்கும் நாம் உயிர் நுகர்ந்தப்பும் அது பிரம்மமாக மாற்றி பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அதே உணர்ச்சியின் செயலாக அதன் ஞானமாக நம்மை இயக்கும் சக்தி பெறுகின்றது. மீண்டும் மீண்டும் சொல்லி சொன்னதை சொல்லுகிறார் என்ற நிலைக்கு என்ன வேண்டாம். உணவின் இயக்கங்கள் அணுக்களாக எவ்வாறு மாறுகின்றது, அந்த மனத்தின் தன்மை நாம் தசையாக எப்படி உருவருகின்றது, இந்த தசைகளில் ஏற்படும் சில மாற்றங்கள் எப்படி என்றும் நாம் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் உருவாக்கும் நிலை. ஓமுக்குள் ஊ ஒன்றுக்குள் ஒன்று நுழைந்த பின் அந்த உணவின் தன்மை அதை ஜீவ அணுவாக எவ்வாறு மாற்றுகிறது என்றும், உணர்ச்சியின் நிலையில் சீதா என்றாலும் அது எண்ணங்களாக எப்படி வருகின்றது என்றும், இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமியாக மாறுவதும், ஒரு உயிரணு நுழைந்தால் சீதா ராமனாக அங்கு உருவாகும், நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா சரீர யுகத்தில் சீதா ராமனாக எண்ணங்கள் கொண்டு இயக்குகின்றான். அந்த உணர்வுக்கொப்பு அந்த தசைகள் அமைவதும் அந்த அணுக்கள் வளர்ச்சி பெறுவது என்ற நிலையில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் மனிதனாக பிறந்தோம் என்றால் நாம் தாய் தந்தையர்கள் அதை என்ன செய்திருப்பார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார். வீட்டுக்குள் பாம்பு வந்தால் என்ன செய்வோம்? அடித்துக் கொள்வோம். அந்த வேதனை தாக்கப்படாது அந்த உயிரான்மை வெளிவந்தால் என்ன செய்யும்? அழித்து கொண்ட ஒரு உடலுக்கு புகுந்துவிடும். ஆனால் எந்த மனிதனை கூர்ந்து கவனித்ததோ அந்த உணர்வின் சதினை சீதாவாக மாறுகின்றது. சூரியன் காந்த சக்தி கவர்ந்தெடுக்கும்போது சீதா லட்சுமியாக மாறுகின்றது. அதை உற்று கூர்மையாக கவனித்த உணர்வு அந்த உணர்வை படமாக்குகின்றது, பதிவாக்குகின்றது ஊழ்வினை என்ற வித்தாக. அந்த வேதனைப்பட்ட அந்த பாம்பின் உணர்விலிருந்து வெளிவரும் உணர்வுகளை இங்கு பெருக்கேற்றும். அந்த பாம்பை உருவாக்கிய அந்த உயிராம்மா அந்த நம் தாயின் தந்தையின் உடலுக்குள் வந்து விடுகின்றது. எதனை உணர்வை கவர்ந்ததோ அதன் உணர்வின் நிலையாக அது கரு முட்டையாக அது உடலிலே மனிதனாக உருப்பெறும் முட்டையாக கருவாக உருவெற்று விடுகின்றது. தேடை கொண்டாலும் சரி, நம்ம வீட்டுக்குள் இரும்புகள் நசுக்குகின்றன, தொல்லை கொடுக்கிறதன் பார்க்கலாம். எறும்பு கூட்டுக்குள் நீங்க நிற்கும் போது எந்த எறும்பும் கால்பட்டு நசுங்கவில்லை என்றால், ஒரு எறும்பு மேல் நம் கால்பட்டால் அதனுடைய ஒளி அலைகளை மற்ற எறும்பு நுகரும் தன்மை வருகின்றது. ஆனால் அந்த எறும்பு நசுக்காமலிருந்து அது வந்து ஒரு எறும்பு உங்களை கிடைக்காது. பார்க்கலாம், காலில் மிதிப்பட்டவன அது ஒளிகளை எழுப்புகின்றது. இது குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். அந்த ஒளி அலைகளை எதையை பார்த்தோம்னா எங்கேயோ போற எறும்பு கூட ஓடி வந்து நம்ம கால்களை கடிக்கும். அதை விடுவிக்க அது தன் இனத்தை பார்க்க காக்க அது உணர்வின் செயல்படுத்துகின்றது. இதெல்லாம் தெளிவாக காட்டுகின்றார். ஆனால் கடித்த எறும்பை நாம் தாக்கும் உணர்வுடன் அது தாக்கப்படும் போது நசுக்கப்பட்ட உடனே அதே உயிர் அந்த நம் தாய் தந்தர் உடலுக்கு போய்விடுகின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்ட பின் அது மனிதனாக உருவரும் கருமுட்டையாக மாறிவிடுகின்றது. இந்த எறும்பின் உயிராம இந்த உணர்வை கவர்ந்து அதனுடைய சக்தியாக மாறிவிடுகின்றது. மனிதனாக பிறக்கும் வலிசின் தன்மை அடைகின்றது. இவைகளெல்லாம் மனிதனாக உருவாக்கும் அந்த வலிக்கும் ரசத்திற்குள் இதை இணைத்து அந்த உணர்வின் தன்மை கருவாக்கும். அது உருவரும் அது பாதுகாப்பான கவசத்தில் வைத்து விடுகின்றது. பின் அதன் வரிசையில்தான் அது மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது. இன்று கோழி இதையெல்லாம் கொன்றிருப்பர், அதை தசைகளே தின்றிருப்பர். ஆனால் கோழியின் தசைகள் நாம் தின்றிருந்தால், அதை அடிக்கடி நாம் அதனுடைய மனத்தை நுகர்ந்திருந்தால், அந்த கோழி உருவாக்கிய அணுக்கள் எதுவோ அதே போல் அந்த அணுவின் திசுக்களை நமக்கு உருவாக்கிவிடும் அவர் உயிர். அதற்கு ஆகாரமாக அந்த கோழியின் அறிவை உணவாக கொண்டு அந்த ரசத்தை உட்கொள்ளும் நிலையாகவே இது வரும். நீங்க கோழியை சாப்பிட்டுனா தெரியும், ரெண்டு நாளைக்கு சேர்ந்தமான கோழியை பாருங்க, அந்த கோழியினுடைய வாசனை நிச்சயம் வரும். ரெண்டு நாளைக்கு மீனை சாப்பிட்டு பாருங்க, மீனோட வாசனை வரும். ஆக வெள்ளாட்டு கறியை சாப்பிட்டோம்னா அது எப்படி அந்த குள நாத்தம் வருதோ அதே மாதிரி உங்கள்கிட்ட நாத்தம் வரும். அந்த அணுக்கள் அதன் உணர்வின் செல்களை கவரும் தன்மையும் அது அணு வளர்ச்சியும் பெறும். நாம நினைக்கிறோம் ஆட்டத்தின் இன்னைக்கு உடலை வளர்த்து விடலான்னு. அந்த உயிர் இந்த மனிதன் உணர்வை கவர்ந்து மனிதனாக பிறக்கும் தன்மை பெறுகின்றது. ஏனென்றால் முந்தைய நிலைகளில் மான் புல்லை திங்கும், புலி புல்லை திங்குமோ. ஆக இன்று பள்ளி கொசந்து பண்டுகளை விழுங்குகின்றது, ஈகளை விழுங்குகின்றது. உடக்காயோ இறைப்பால் அதை இருக்கின்றாலும் தலைப்பாம்புகளை ஏதாவது தின்கின்றதா இல்லை, வண்டுகளையும் பூச்சிகளையும் விழுங்குகின்றது. உலகில் இந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி வரையும் வளரும் தன்மையை அடைகின்றது. இது எவ்வாறு உருவானது? ஒரு சார்ந்த உணர்கொண்ட ஒரு சத்தனை, உதாரணமாக ஒரு கடலை செடியின் சத்தை நம் உயிரினம் நுகர்ந்திருந்தால் அந்த சார்ந்த குணத்தின் அணுக்களாக உருவாக்கும், மற்றொன்றை கொள்ளும் தன்மை இழந்து விடுகின்றது. அணு செல்லுகளாக இருப்பதை ஜீவ அணுக்களாக இந்த உயிரினம் மாற்றப்படும் போது அதன் அணுவின் மலமாக வருகின்றது, உணவின் எண்ணங்களாக தோற்றுவிக்கும் நிலை வருகின்றது. மைக் இல்லாதபடி உங்களை இது வர முடியுமோ? வராது. ஆக மைக்காக எது அமைகின்றது? சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பமும் காந்தமும் அதுக்குள் வளர்கின்றது. அதே வெப்பமும் காந்தமும் ஈர்த்து எந்த மனத்தின் தன்மை வருகின்றது? செடிக்குள் வருகின்றது. இந்த செடியின் தன்மையை வெளிவரப்படும் போது இதே சூரியன் காந்த சக்தி எடுத்துக்கொண்டால்தான் இதில் உள்ள விஷத்தின் தன்மை உணர்ச்சி ஊட்டவும் வெப்பம் அது உணரின் மனத்தை கூட்டவும் அது செயல்படும். அப்போ நாம் மைக்கு விஞ்ஞான அறிவு கொண்டு அந்த காந்தப்பலன் அறிவு இருந்தால் ஓசை கேட்குமோ? அந்த காந்த அலையின் தன்மைகள் இரும்பால் இருக்கும் மேக்னட் அது இருந்தாலும் அறிவின் ஒளி அலைகளை எளிதாக மெதுவாக அது ஊட்டுவதற்காக அதில் காகிதத்தை வைத்து விடுவார் அல்லது எளிய நிலையை கொண்டு தகடை வைப்பார் அந்த காந்த பலனை எடுத்து அந்த ஒளியின் ஓசையை தெளிவாக்குவதற்கு. இது விஞ்ஞான அறிவார். இதை போன்றுதான் இந்த இயற்கையின் நீதிகளை அதை எடுத்து வைத்த பின் இந்த உணவின் தன்மை உயிரணு நகர்ந்தால் அந்த ஓசையின் உணர்வாக இயக்க தொடங்கும். செவியாக இருந்தால் அந்த உணர்வின் தன்மைக்கொப்ப அந்த ரூபத்தின் அமைக்கும் தன்மை வருகின்றது. ஆனால் அது மனத்தின் தன்மை கொண்டு அதனுடைய வெளிப்படும் தன்மை வருகின்றது. அதை நுகர்ந்த உணர்வு பல உணர்வின் சத்தை எது நுகர்ந்ததோ அதற்கு தக்கவாறு அதன் சுவையும் மாறும். ஆகவே அதனை மனத்தை கொண்டு வரும்போது அதையும் நுகரும் எண்ணங்கள் வரும். சீதா ராமா அந்த எண்ணங்கள் தோன்றி அதன் அதன் தாவர இனங்களை அது உணவாக உட்கொள்ளும் சக்தி பெறுகின்றது. இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக்கி பரிவாக்கி கொடுக்கின்றேன். எனது குரு எனக்குள் எவ்வாறு பதிவாக்கினாரோ அதன் உணர்வின் செயலாக்கங்களை அறியும் ஆற்றல் பெற்றேன். இந்த வாழ்க்கையில் தீமையிலிருந்து விடுபடும் அதே தீமை என்று உணர்ந்தாலும் உணர்ந்து அறிந்தாலும் அதை அடக்கும் வல்லமை கொண்ட அருள் மகரிஷன் உணர்வை நுகர்கின்றேன். அந்த நுகரும் போது இது அதற்குள் அடங்குகின்றது. ஆகவே விஷத்தின்மை வலுபெற்றது விஷத்தை அடைக்கவன் அருள் ஞானிகள். விஷத்தை ஒளியாக மாற்றிக்கொண்டவன் துருவ மகரிஷி. அதன் வழியில் அதை நுகர்ந்தவர் இன்றும் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஏழாவது தன்மையாக சப்தரிஷி மண்டலம் ஆறாவது அறிவை ஏழாவது நிலையாக இன்று உருப்பெற்று என்றும் ஒளியின் சரீரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு வருகின்றார்.
வானையில் ஆற்றல் இந்த பூமிக்குள் வந்து அது தாவர என சத்துகளாக விளைந்து அந்த தாவரவியலிருந்து உயிரினங்கள் அந்த சத்துக்களை கவர்ந்து பல பரிணாமங்கள் அது வளர்ச்சி அடைந்து அதனுடைய வளர்ச்சியில் வின் சென்ற ஞானிகள் வரை இப்படியே மேலிருந்து ஒவ்வொன்றாக இது தெளிவாக்கி அந்த வின் சென்ற நிலைகள் வரைக்கும் இணைத்து இடையில் நடக்கக்கூடிய அந்த இயல்புகளை சாஸ்திரங்களால் கொடுக்கப்பட்ட பேருண்மைகளை உணர்த்தி அந்த படிப்படியாக நாம் சென்று அடைய வேண்டிய முறைகளையும் இதற்குள் நடக்கக்கூடிய இயக்கங்களையும் ஒரு சொல்லி நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். சூரியனால் கவர்ந்து வைக்கப்பட்ட தாவரின சத்துகள் ஒன்றுக்கொன்று பல கலவைகள் அந்த விகிதாச்சாரம் மாறப்பட போம்பதால் தாவரவியல்களுக்குள் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏற்கனவே குருநாதர் நமக்கு வேப்ப மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தும் ரோஜா பழக்கூடிய சத்தும் ரோஜா செடியுடைய விசைச்செடிய சக்தியும் கலந்த பின் அது கருவேப்பிள்ளையாக மாறுகிறது என்று சொல்லியிருக்கின்ற இதே போன்றுதான் இங்கே கடலை செடியினுடைய சத்தும் இன்னொரு விசைச்செடியினுடைய சத்தும் இன்னொரு துவர்ப்பான சத்தும் இது மூன்றும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு வெப்பம் காந்த என்ற நிலையில் அந்த சத்துகள் அந்த அலைகளாக பரவி வரும் சமயம் ஒன்றுக்கொண்டு அந்த விஷத்தினுடைய தாக்குதல் சுழற்சி அடைய போகும்போது இது மூன்றும் ஒன்றாக இணைந்து அது புதுவிதமான வித்தாக அது உருவாகி அந்த செடியாக விளைய தொடங்கும் போது முதல்ல கடலை செடியாக இருந்த இதுவே நில ஆவரை என்ற செடியாக உருவாகின்றது. கடலை செடியிலோ அந்த வித்துகள் கடலில் அனைத்தும் மண்ணுக்கடியில் இருக்கும். ஆனால் நில ஆவரையில் அது மேலே இருக்கின்றது. ஏனால் இது இப்படித்தான் ஒன்றுக்கொண்டு இந்த கலவைகள் அந்த விகிதாச்சாரப்படி அது பெருக்கப்பட போகும்போது அந்த கலவைகளுக்கு தகுந்த மாதிரி இங்கு புதுவிதமான தாவரங்களாக உருவாகின்றது. இதே போன்றுதான் இந்த தாவரவியல்கள் மாற்றம் அடைந்தது போன்றுதான் விண்ணிலிருந்து வரக்கூடிய சூரியன் அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக இயக்கக்கூடிய அந்த அணுக்களை உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய திறன் பெற்ற இந்த சூரியன் அந்த உயிரணுக்களை அங்கே உமிழ்த்தப்பட போகும்போது இது போன்ற தாவர இன சத்துகளிலே அந்த உயிர் அதனுடைய ஈர்ப்பிலே பூமிக்குள் வந்து அந்த சத்தை கவருமே என்றால் அந்த கடலை செடியில் விழுந்த அந்த உயிரணு அந்த சத்தை கவர்ந்து அந்த மனத்தை தன் உடலுக்குள் அதாவது உரைய செய்து தன் உடலாக மாற்றுகின்றது. இந்த செடியோ கடலை செடியோ ஏற்கனவே அந்த பட்டு போன செடி தன்னுடைய தாய் செடியான அந்த கடலை செடியின் மனத்தை சூரியனுடைய காந்த சக்தியால் கவர்ந்திருப்பதை அலைகளாக வைத்திருப்பதை எடுத்துத்தான் இந்த செடி விளைகின்றது. இருந்த இடத்திலிருந்து அந்த மனத்தை அந்த சத்தை கவர்ந்து கடலை செடியாக அது விளைகின்றது. ஆனால் இதுல விழுந்த அந்த சாந்தமான அந்த சத்தை கவர்ந்த அந்த புழுவோ அது அந்த உடலுக்குள் அந்த மனம் அது ஞானமாக இருப்பதால் மூசிக வாகன இது இருந்த இடத்திலிருந்து சூரியனுடைய சக்தியை அந்த வெப்பகாந்தங்கள் அந்த செடியினுடைய கடலை செடியினுடைய மனத்தை கவர்ந்து இது விளைந்து கடலை செடியாக கடலைகளாக உற்பத்தி செய்கின்றது உருவாகின்றது. இந்த மனத்தை கவர்ந்த இந்த உயிரணு புழுவாக மாறிய பின் அந்த மனமே இதுக்கு வாகனமாக அமைந்து அந்த கடலை செடி இருக்கும் இடத்திற்கு இந்த உடலை நகர்த்தி சென்று அந்த இலையை அது உணவாக உட்கொண்டு அது வாழ்நாளை அது ஜீவனை அது உருப்பெறச் செய்து அது வளர்ச்சி அடைகின்றது. ஆனாலும் சந்தர்ப்ப வசத்தால் இந்த புழு அந்த செடியிலிருந்து கீழே விழுமை என்றால் அந்த மனத்தை நுகர்ந்து பார்த்து அது உணவுக்காக இயங்கும் சமயம் அது நகர்ந்து செல்லப்பட போகும்போது அருகிலே இன்னொரு விஷமான ஒரு செடியினுடைய அந்த மனங்கள் வெளிப்படுத்துமே என்றால் இதற்குள் இந்த உணர்வுகள் கவர்ந்த நிலையில் இயக்கங்கள் மாறுபடுகின்றது. அந்த சாந்தமான உணவின் அணுக்களுக்குள் இந்த விஷத்தினுடைய இந்த மனங்கள் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக இது சுவாசிக்கும் தருணம் மறப்பட போகும்போது அது விஷம் கொண்ட அணுக்களாக இருப்பதால் இந்த புழுவினுடைய உடலை உருவாக்கிய அணுக்களை அது வீழ்த்துகின்றது. அந்த குறுகிய காலத்திலேயே அந்த உயிர் அந்த உடலை விட்டு அதற்குள் இயங்கக்கூடிய ஆற்றல் இல்லாதபடி போகும்போது அது வெளியே செல்கின்றது. ஆனாலும் அந்த குறுகிய நேரத்தில் விளைந்த அந்த விஷ அணுக்கள் அது சைவமான அந்த செடியை அந்த புழுவாக இருந்தாலும் இந்த விஷத்தின் தாக்குதல் இந்த அணுக்கள் அதற்குள் விளைந்த பின் அது மீண்டும் கடலை செடியில் அந்த புழு உருவாவதில்லை. இந்த விஷ செடியில் அந்த புழுக்கள் உருவாகின்றது. ஆனாலும் இந்த விஷ செடியில் உருவான இந்த புழு அந்த கடலை செடியில் உருவான புழுவை இது உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு அசைவமாக மாறுகின்றது. அது அசைவம் என்றால் ஒரு இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய அந்த இயக்கத்தில் அதையே உணவாக உட்கொள்ளக்கூடியது, அசைந்து செல்லக்கூடியது உணவாக உட்கொள்ளக்கூடியதை அசைவம் என்று காரணப் பெயர் வைத்து ஞானிகள் நாம எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இப்படி உணர்த்துகின்றார்கள். ஆக இது போன்றுதான் நாம் பரிணாம வளர்ச்சியில் ஒன்று கொண்டு இது மாற்றங்களாகி கொன்று தின்று நாம் வளர்ந்து வந்துள்ளோம். ஆக இது போன்றுதான் அந்த சாந்தமான நிலையில் கொண்டு இருந்தாலும் அது நுகர்ந்த நிலையில் விஷத்தின் தன்மை ஆன பின் அது விஷத்தையே ஏற்றுக்கொண்டு விஷத்தையே வளர்க்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியாக அடைகிறது. அதே சமயத்தில் இந்த அவதாரங்கள் நாராயணன் விஷ்ணு ராமா என்று அந்த முதலிலே உருவான அந்த கடவுளின் அவதாரம் என்று அந்த இயக்க சக்தியாக உருப்பெற செய்யக்கூடிய அந்த ஆற்றலாக இருக்கக்கூடிய நிலையில் ஒன்று கொண்டு அது இணைந்து அடுத்தடுத்த அவதாரமாக அதாவது அடுத்தடுத்த இயக்கங்களாக அது உள்நின்று எவ்வாறு இயக்குகிறது என்பதைத்தான். அந்த உயிருக்குள் வரப்பட போகும்போது சூரியனாக இருக்கப்பட போகும்போது நாராயணாக இருந்தாலும் உயிர் அணுவுக்குள் வரப்பட போகும்போது விஷ்ணுவாக வருகின்றது. அதே உணர்வு அந்த சீதா லட்சுமியாக அது கவர்ந்து கொண்ட நிலையில் அது உடலாக மாறிய பின் அது சீதா ராமனாக மாறுகின்றது. ஏனென்றால் ஒரு சாதாரண கடலை செடியில் உருவான அந்த சாந்தமான அணுவிற்கு அது தியானம் செய்யவில்லை, தவம் இருக்கவில்லை, அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அது பரிணாம வளர்ச்சியில் விஷத்தின் செடியில் அது விழுந்து விஷம் கொண்ட ஒரு புழுவாக உருவான பின் கடலை செடியில் உருவான புழுவை போய் திங்க வேண்டும், அதைத்தான் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று யாரும் அதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த உணர்வின் இயக்கம் என்று கடவுளின் அவதாரம் என்று சொல்லுகின்றமே அந்த எண்ணங்கள் அது மாறிய பின்புதான் அந்த எண்ணத்திற்கொப்ப அது இயக்க சக்தியாக மாறி கடலை செடியில் உருவான அந்த புழுவிற்கு கடலை செடியின் மனத்தைத்தான் அது உணவாக உட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்றது. ஆனால் அதுவே இந்த விஷ செடியினுடைய மனத்தை நுகர்ந்து அது அந்த உடல் மாறி இந்த உடல் பெற்ற பின் இது எண்ணங்களாக இயக்கி அந்த சாந்தம் குணம் கொண்ட அந்த செடியில் விளக்கூடிய அந்த புழுவை உட்கொள்ள வேண்டும் என்று இந்த எண்ணங்களாக தோன்றி அதை இயக்க செய்து அதன் வழி வாழ்கின்றது. ஆகவே முதலிலே நாராயணன் வெப்பம் காந்தம் விஷம் என்று அது இயக்க சக்தியாக இருந்தாலும் உயிர் அணுவுக்குள் அது வெப்பமாக விஷ்ணுவாக இயக்குகின்றது. மூன்றாவது உயிரினங்களாக திரேதா இந்த சரீரத்துக்குள் இயக்கப்பட போகும்போது அதே சத்து அதே இயக்கம் அதே உணர் அந்த வெப்பம் காந்தம் என்ற நிலையில் தான் இங்கே எண்ணங்களாக இயக்கப்பட்டு இந்த சரீரத்தை நகர்த்தி சென்று அதன் வழி இது இயக்க செய்கின்றது. ஆக இப்படி அவதாரங்களிலே ஒன்று கொன்று எப்படி நாம் வளர்ச்சி அடைந்து வந்தோம், இதற்கு அடுத்து நாம் கண்கள் அந்த விசைச்செடியில் உருவான புழுவோ அல்லது சாந்தமான கடலை செடியில் உருவான புழுவோ அதற்கு கண்கள் கிடையாது. ஆனால் இது சந்தர்ப்பம், இது அடுத்த நிலையாக இந்த எந்த உணவுமே இல்லை, அது வெகு தூரத்தில் வருந்து அந்த மனம் வருகின்றது. ஆனால் போவதற்குள் வேதனை என்ற நிலை வரப்பட போகும்போதுதான் இதனுடைய எண்ணங்கள் இதற்குள் புதுவிதமான உணர்ச்சிகளாக காண வேண்டும், பார்க்க வேண்டும், தன் இறையை காண வேண்டும் என்ற இந்த உணர்வின் இயக்கங்கள் அறிவாக இயக்குகின்றது. அப்பொழுது அந்த காண வேண்டும், பார்க்க வேண்டும், இறையை பார்க்க வேண்டும் என்ற இந்த எண்ண துடிப்பு அதுக்குள் அதிகமாக அந்த குறுகிய காலத்தில் அதை எடுத்துக்கொண்ட நிலைகள் தான் அடுத்து கூர்மை அவதாரம் என்று கண்களாக தோன்றுகிறது. இது நான்காவது நிலையாக கண்கள் தோன்றுகிறது. இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சியில் நாம் வளர்ந்து வந்துள்ளோம் என்ற இந்த உண்மைகளை இந்த உபதேசம் வாயிலாக படிப்படியாக இந்த உணர்வின் இயக்கங்கள் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் ஆதியிலே அந்த அவதாரம் என்று கடவுளாக இருக்கக்கூடிய நிலையில் எப்படி இது ஒன்றுக்கொண்டு இணைந்து ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொண்டு படிப்படியாக இது வளர்ச்சிகள் வருகின்றது என்றால் இதையெல்லாம் உணர்ந்தவன் இந்த உண்மைகளை உணர்ந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவன் தான் மனிதனாக இருந்து இந்த பேருண்மைகளை உணர்ந்து அகஸ்தியின் துருவனாய் துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அவனை பின்பற்றியோர் அனைவருமே சப்தரிஷி மண்டலங்களாக அவனுடன் இணைந்து ஒளியாக வாழுகின்றார்கள். ஆக இந்த சாதாரண சாந்தம் கொண்ட ஒரு புழு அடுத்து விஷம் கொண்ட உணர்வை நுகர்ந்த பின் விஷச்செடியை அந்த சக்தி கொண்ட அடுத்து வளர்ச்சிக்கு வரப்பட போது அந்த சாந்தமான புழுவை உணவாக உட்கொள்கின்றதோ எப்படி இந்த வளர்ச்சிகள் வருகின்றதோ இதை போன்றுதான் மனிதனாக நாம் வளர்ச்சி அடைந்து பல கோடி சரீரங்கள் பல அவதார நிலைகளாக அது வளர்ச்சி அடைந்து மனிதனாக வந்தாலும் இது போன்ற இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தனை விஷமான நிலைகள் நமக்குள் வளர்ச்சி அடைந்து மீண்டும் நாம் தேய்பெறியாக போகாதபடி அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஓமுக்குள் ஓம் என்று, ஓமுக்குள் ஓம் என்று, இது போன்ற நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு தான் மூசிக வாகனம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சப்தரிஷி மண்டல உணர்வுகளை நாம் சுவாசித்தோம் என்றால் அந்த உணர்வுகளை நாம் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் பெருக்கிறோம் என்றால் உயிரான்மாவில் இதை பெருக்கிறோம் என்றால் அவர்கள் சென்ற எல்லையில் அவர்கள் அடைந்த அந்த ஒளியான நிலையை நாம் அடைய முடியும், அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உணர்வின் இயக்கம் என்ற நிலை இயற்கையினுடைய இயல்புகளை வானியல், புவியியல், உயிரியல், தாவரியல் என்ற நிலையில் அனைத்தையும் நமக்கு குருநாதர் அதனுடைய இயக்கங்களையும் அதனுடைய செயலாக்கங்களையும் அந்த தொடர் வரிசை என்ற நிலையில் உணர்த்தி இது போன்ற நிலையில் நாம் வளர்ச்சி அடைந்து வந்த நிலையில் நாம் அடுத்து எங்கே செல்ல வேண்டும், ஏற்கனவே அந்த வின் சென்ற அந்த ஞானிகள் மகர்ஷி சென்ற வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு இதையெல்லாம் உணர்த்துகின்றார்கள்.
சூரியனே முதன்மையாகின்றது. நிலவின் அணுக்களின் அணுத்தன்மை உருவாக்கும் ஒரு பிரபஞ்சமாக மாற்றிக் கொள்கின்றது. அந்த பிரபஞ்சத்தில் உருவான எதிர்நிலை ஆகப்படும்போது துடிக்கும் நிலை கொண்ட அணுக்கள் தனித்தன்மை கொண்டு வெப்பத்தை உருவாக்கும் தன்மை கொண்டா அவை அனைத்தும் உயிரணுக்களாக மாறுகின்றது. அப்படி உயிரணுக்களாக மாற்றி சூரியனின் ஈர்ப்போட்டத்தில் ஒரு விளைந்த சத்தை தனக்குள் கவர்ந்து கொண்டால் அது மற்றொரு சத்திற்கு ஈர்க்கப்படும்போது அதே இனத்தை உருவாக்கும் சக்தி செயல்படுத்துகின்றது. ஒரு செடியில் விளைந்த வித்தனை நாம் நிலத்தில் ஊன்றினால் அந்த செடியில் வரும் சத்தனை சூரியன் எடுத்து வைத்துக் கொள்ளுகின்றது. பின் அதில் விளைந்த வித்திற்கு பூமியின் துணையின் ஈர்ப்பு துணை கொண்டு அந்த செடியை மீண்டும் வளர்த்து தன் இனமான வித்தைகளை உருவாக்குகின்றது, பெருக்குகின்றது. அதே போல பல சத்துக்களை அணுக்களாக சேமித்து வைத்திருந்தாலும் ஓர் விஷம் கொண்ட உணவின் சத்து இதை கண்டு சாந்த குணம் கொண்ட அஞ்சி ஓடத் தொடங்குகின்றது. ஓடுபாதையில் இன்னொரு செடியின் உணவின் சத்து மேல் மோதப்படும் போது அந்த விஷத்தின் தன்மை தாங்காத சுழற்சியின் தன்மை அடைகின்றது. இதை கண்டு அஞ்சி ஓடியதோ அது சுழற்சியின் தன்மை அடையப்படும் போது இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து அது ஒரு அணுவின் தன்னை சுழற்சியால் சேர்த்தத்தின் மூன்று கலவைகள் ஏற்படப்படும் போது எந்த கலவையின் சத்து அதிகரிக்கின்றதோ அந்த உணர்வின் சத்தாக மாறுகின்றது. அந்த உணர்வு கொட்ட செடியின் ரூபம் மாறுகின்றது. ஆகவே இது உருவான அந்த வித்து நிறத்தில் பரப்படும் போது நிறத்தின் தனி கொண்டு இப்ப சாதாரணமாக கடலை செடியின் சத்தை ஒரு 10%, ஒரு விசச்செடியின் சத்தை ஒரு 3%, சவுக்கு தன்மை கொண்ட இன்னொரு சத்தை இதை கவர்ந்து கொண்டால் இன்று பார்க்கலாம் கடலை செடி எலியை போல அந்த இலையைப் போலவே இருக்கும் நில ஆவரை, இதை போல பூ மஞ்சளாகவும் இருக்கும். ஆனால் இந்த உணர்வு மோதப்படும் போது அந்த வித்தின் ரூபமாக வேறு மாறுகிறது. மேலே எழுந்தவாறு அந்த வித்துகள் உருவாகின்றது, கடலை செடியோ கீழே உருவாகின்றது. இதே போன்ற தாவர இனங்கள் மோதி அதனுடைய உணர்வுகள் மாற்றப்படும் போது தாவர இனங்கள் உருமாறுகின்றது. சூரியன் ஈர்ப்பதத்தில் வளரும் நம் பூமி. ஆனால் ஒரு உயிரினம் இதே கடலை செடியின் சக்தியை நுகரப்படும் போது சார்ந்த அணுவின் தன்மை கொண்ட ஒரு குழுவாக உருவாகின்றது. அந்த மனத்தை நுகர்ந்து நகர்ந்து செல்லப்படும் போது அந்த கடலை செடி இருக்கும் பக்கம் அதே நகர்ந்து சென்று அந்த செடியை உணவாக உட்கொள்ளும் செய்கின்றது. ஆக எந்த செடியின் சக்தி இந்த உயிரணு நுகர்கின்றதோ அதுவே வினையாகின்ற ஒரு வித்தாகின்றது. அந்த உணர்வின் சக்தியை நுகரப்படும் போது அந்த கடலை செடி எந்த ரூபமாக இருந்ததோ அந்த உணர்வின் கடனமும் அதனுடைய குணமும் கொண்ட ஒரு புழுவாக உருவருகின்றது. அந்த புழுவாக உருவான பின் அதை மனத்தை நுகர்ந்து செல்லப்படும் போது மூசிக வாகனம் அதே செடியை நுகர்ந்து மீண்டும் அதே உணர்வு வாகனமாக அமைந்து கடலை செடி இருக்கும் பக்கம் அழைத்து சென்று அது உணவாக உட்கொண்டு அதை வளர்க்க செய்கின்றது, அதன் இனத்தை பெருக்க செய்கின்றது. கடலை செடியோ பூமியின் ஈர்ப்புத்தன்மை கொண்டு இதற்கு முன் இதனுடைய தாய் செடி மடிந்திருந்தாலும் அதை சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்துள்ளது. இருந்த இடத்திலே இருந்து அந்த தாய் செடியின் சத்தை நுகர்ந்து அதே இனத்தை உருவாக்குகின்றது. ஆனாலும் இது நகர்ந்து சென்று அந்த உணவை உணவாக உட்கொள்ளுகின்றது, பரிணாம வளர்ச்சி தொடர்ந்து நகர்ந்து செல்லும் போது தன் அருகிலே ஒரு விசைச்செல்லியை நுகர்ந்து விட்டால் விஷ அணுவாக உருவாகின்றது அந்த சாந்த அணு கொண்ட உடலுக்குள். நுகர்ந்த உணர்வோ அந்த புலிவின் உயிர் அந்த விஷ அணுவாக உருவாக்கி விடுகின்றது. விஷ அணுவாக உருவாக்கிய பின் அதனுடைய வலிமை அதிகமாக்கும் போது கடலை செடியில் உருவான அந்த அணுக்கள் மயங்கத் தொடங்கி விடுகின்றது. அது மயங்கப்படும் போது அதற்குள் விளைந்த இரவி உணவாக கொண்டு அது வளரத் தொடங்குகின்றது. இரவி உணவாக உட்கொள்ளப்படும் இந்த உடல் கரைந்து விடுகின்றது. விஷத்தன்மை உருவாக்கும் அணுக்களாக வெளிப்படுகின்றது. பின் இந்த விஷ அணுக்கள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்கின்றது. பின் எதன் விஷச்செடியின் மேல் இதை பட்ட பின் அந்த விஷச்செடி மேல் நுகர்ந்த பின் விஷ அணுக்களாக உருவாகும் அந்த புழுக்களாக உருவாகின்றது. அது நடிந்தாலும் சார்ந்த அணுக்கள் கொண்ட அதனுள் சென்று அந்த அணுக்களை கொண்டு விசைக்கும் சைவம் அசைவம், அசைவம் என்பது இயக்க அதாவது இயக்க சக்தியாக மாற்ற அணுக்களை கொண்டு புசிக்கும் நிலை வருகின்றது. ஏனென்றால் இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து நாம் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கியுள்ளோம். உருவாக்கியுள்ளது நமது உயிர். ஆகவே நாராயணன் சூரியன் என்றாலும் மறு அவதாரம் விஷ்ணு துடிப்பு நிறைகள் கொண்டு மீண்டும் ஈர்க்கும் நிலைகள். ஆக இந்த நாராயணன் விஷ்ணுவாக மாறப்படும் போது இந்த உயிரின் துடிப்புக்குள் இருக்கும் காந்தம் ஒரு செடியின் சத்தை நுகர்ந்தால் அந்த செடி சக்தி வெளிப்படும் வரை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அணுக்களாக மாற்றுகின்றது. அப்ப அந்த செடி மேல் விழுந்த இந்த உயிரணு வெளிப்படும் சத்தனை நுகர்ந்து அதன் உணர்வின் உடலாக மாற்றுகின்றது. அப்படி மாற்றப்படும் போதுதான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக எந்த சோயோ அதன் எண்ணமாக இயக்குகிறது என்று காரணப்பேரை வைத்து சுட்டிக்காட்டுகின்றார். இப்படித்தான் அந்த சுவை உடலாகவும் சத்து உடலாகவும் அவருடைய மனம் ஞானமாகவும் அந்த மனம் வெளிப்படும் உணர்வினை எண்ணங்களாகவும் இயக்கப்பட்டு அந்த உடலை இயக்குவதும் அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் வளர்க்க செய்யும் வரும்போது அந்த நாராயணன் எப்படி மற்ற தாவர இனங்கள் இயக்குவது போல ஜீவ அணுக்குள்ளும் இந்த உணர்வின் சத்து கொண்டு இதை இயக்கத் தொடங்குகின்றான். அதான் நாராயணன் திரேதா யுகத்தில் உடலுக்குள் அந்த உடலான இந்த யுகத்துக்குள் எண்ணங்கள் கொண்டு இந்த உடலை இயக்குகிறான் என்று பொருள்படும்படி சாஸ்திரங்கள் தெளிவாக்கியுள்ளது. ஆகவே இதன் வழி நாம் வந்தாலும் இந்த நிலைகளில் நாம் மனிதனாக உருவாவதற்கு முதல்ல மனிதனாகுவதற்கு புழுவாக இருக்கப்படும் போது தான் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணங்கள் எண்ணி 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 அந்த உணர்வுகள் துவாரகா யுகத்தில் எந்த உணர்வின் தன்னை தீமை இருக்கின்றதோ தீமையின் அணுக்கள் தனக்குள் சென்று வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது இந்த வேதனையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணங்கள் அந்த கண்ணில்லாத போதே இந்த உணர்வுகள் தூண்டி அந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த அறிவின் எண்ணங்களாக இயக்கத் தொடங்கி வருகின்றது. தன்னை அறியாத பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகளை கூட்டப்படும் போதுதான் இப்படி ஒவ்வொரு சரீரத்திலும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் பல சரீரங்கள் ஒன்றாக சேர்த்து இணைத்து அதில் சேர்த்துக் கொண்ட வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கண்கள் உருவாகின்றது பார்க்கும் நிலை கொண்டு கண்கள் உருவானத்தின் கூர்மையாக பார்த்து எதை கூர்மையாக பார்த்து அது நுகர்கின்றதோ அது மனத்தின் தன்மை கொண்டு நன்மையாக இருந்தால் உணவாக எடுத்துச் செல்கின்றது, தீமையா இருந்தால் அது நுகர்ந்தறிந்து விட்டு தப்பி ஓடுகின்றது. தீமை என்ற நிலையில் ஒரு செடியின் தன்மை கூர்மையாக பார்த்து அந்த உணர்வு நுகர்ந்தால் மனத்தை அறிவின் தன்மை வருகின்றது. இருந்தாலும் இந்த உணவாக உட்கொள்ள என்றாலும் உணர்வின் நுகர்ந்த உணர்வு அணுக்களாக மாறுகின்றது. இந்த உடலை வளர்க்கும் அந்த உணர்வின் சக்தி வற்றாலும் தீமையின் உணர்வுகளை உருவாக்கும் அதை நுகரப்படும் தீமை அணுக்களும் அந்த உடலில் உருவாகின்றது. இப்படித்தான் தீமை என்றாலும் விஷத்திற்கு வலிமை அதிகம். ஆகவே விஷமான உடல் வரும்போது அதன் வலுவாக அது இயக்கத் தொடங்குவதை அர்ஜுனன் என்றும் காரணத்தை அறிவிக்கின்றார். ஒரு உடலுக்குள் தீமையின் உணர்வை தனக்குள் அந்த கண் கூர்மையாக பார்த்து அந்த உடலுக்குள் வலிமையாக்கிவிட்டால் அது அர்ஜுனன் என்றும், முதலை கூர்மையாக பார்க்கும்போது வலிமையை பார்த்தால் பார்த்த சாரி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணங்கள் உணர்வு உண்டப்பட்டு நகர்ந்து செல்கின்றது. ஆனால் எந்த விஷத்தின் தன்மை இதற்குள் உருவருகின்றதோ அந்த உணர்வின் தன்மை அதற்குள் வளர்ச்சி பெறவும் தொடங்கி விடுகின்றது. அதன் வலிமை பெறும்போது அர்ஜுனாக மாறுகின்றது. எதை உற்று கூர்மையாக பார்த்ததோ அதன் வலிமை இங்கே இருந்தால் இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள்ளே செல்கின்றது. இன்று மனிதனாக இருக்கும் நாம் ஒரு மனிதனை இறக்க உணர்வுடன் பார்ப்போம் என்றால் அந்த மனிதன் நம்மையும் உற்று பார்க்கின்றான். இறக்க உணர்வுடன் நாம் உதவி செய்யப்படும் போது நம் உணர்வுகள் அங்கே பதிவாகின்றது. ஆனால் அவன் உடலில் வேதனைப்பட்ட உணர்வுகள் நமக்குள் பதிவாகி நமக்குள் அந்த வலிமை வந்துவிடுகின்றது. நாம் உற்று பார்த்து உபகாரம் செய்த பின் நாம் அந்த மனிதன் எனதான் என்றால் அந்த வேதனையான உணர்வு நமக்குள் இருந்தால் அவன் இறந்த பின் அந்த ஆன்மா நம் உடலுக்குள் வந்துவிடும். பின் அந்த வேதனை உணர்வுகளை நமக்குள்ளே உருவாக்கிவிடும். அந்த வேதனை உருவாக்கப்படும் போது பேயை போன்ற நாம் நல்ல குணங்களால் நடுங்க தொடங்கும். நடுக்கங்களும் வரும், நமக்குள் பதட்டம் வரும். இதை பார்க்கலாம். ஒரு ஆவி பிடித்தவர்களை இன்னொரு கொடுமையின் நிலையிலிருந்து இறந்தவர்கள் அவரை உற்று பார்த்த நிலைகள் அந்த உடலுக்குள் வந்துவிட்டார். இந்த ஆன்மா அதன் வலிமை கொண்டு இங்கே வந்த பின் இந்த மனிதனை வளர்ச்சியற்றதாக மாற்றிவிடுகின்றது. அவன் என்னென்ன வேதனைப்பட்டான் அந்த உணர்வுகளை இங்கே உண்டப்பற்றி இந்த மனிதனை உருமாற்றமை செய்கின்றது. அந்த பேயாட்டம் ஆடுவருடைய நிலைகள் நாம் என்னதான் நன்மை செய்தாலும் அங்கே கரையேறுவதில்லை. அதன்படி அதை அழைத்து செல்லுகின்றது. அந்த தீமை நிலைகளை உருமாற்றி விடுகின்றது. பார்க்கின்றோம் என்று நாம் குண்மண்ணாலே பார்க்கின்றோம். ஆக மனிதனானதன் இன்னொரு மனித உடலுக்குள் சென்றான். அந்த மனிதன் இந்த மனித உடலில் எத்தகைய தீமைகளை செய்தானோ அந்த தீமையின் தன்மைகள் இன்னொரு உடலுக்குள் சென்றவன் அதையே உருவாக்கி அந்த மனிதனை வீழ்த்துகின்றது. இந்த தீமையை வென்ற துருவ மகரிஷியோ அவனுக்கும் ஒளியின் சரீரமாக இருந்தவன் அதை சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றிக்கொண்டே உள்ளது. அதை மனிதனாக இருக்கும் நிலைகள் அதை நாம் கூர்மையாக எண்ணி அந்த அருள்ஒளி நமக்குள் படர வேண்டும் என்று பெருக்கிவிட்டால் அதிகமாக அது பெருக்கப்படும் போது இந்த நஞ்சினை வெல்லும் ஆற்றல் பெறுகின்றது. அப்படி ஆற்றல் பெற்றவர்கள் தான் இந்த அகஸ்தியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாக வாழ்கின்றார். அந்த துருவ நட்சத்திரமாக இன்றும் வளர்கின்றது. அதனின்று வருவதை சூரியன் காந்தப்புலனரை கவர்ந்து கொண்டார். அதை நாம் கூர்மையாக கவர்ந்து அந்த உணர்வின் சக்தியை நாம் எடுத்துக்கொண்டார். இந்த வாழ்க்கையில் இந்த தீமைகளை வென்று அருள் ஞானி உணர்வின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து என்றும் பேரின்பு பெருவாழ்வு என்ற நிலையும் இந்த வாழ்க்கையில் மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை அடைய முடியும். அத்தகைய நிலையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் குரு காட்சி அருள்வெளியில் இந்த பூர்ண நிலாவான இன்று நம் மூதாதைகளுடைய உயிரான மக்களை வின் செலுத்த எண்ணி அவர்கள் தீமையிலிருந்து விடுபட்டு இன்னொரு உடற்பெறா நிலைகளை பெற வேண்டும் என்று நாம் உந்தி தள்ளினால் அந்த உணவின் என்ன வலுகள், நாம் எதை கூர்மையாக வளர்த்துக் கொண்டோமோ அதன் வலிமை நமக்குள் பெறுகின்றது. இந்த உடலை விற்று நாம் சென்றார் அவர்கள் வின் செல்ல வேண்டும் என்ற இயக்க உணர்வு நமக்குள் பெற்றார் இந்த உணர்வை நமக்குள் வலிமை பெறுகின்றது. இதை போன்ற நிலைகள் உங்களுக்குள் வளர்க்க வேண்டும்.
ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்தில் மீண்டும் இந்த வெப்பம் காந்தம் விஷம் என்பதை பல கோணங்களில் இதை உணர்த்தினாலும் இதை ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்பதையும் விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். உங்களுக்குள் இது புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி பதிவாக்க வேண்டியது என் குரு இட்ட கட்டளை. ஆக இந்த உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன். இந்த உணர்வு உங்களுக்குள் பதிவானாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் எதிர்படும் உங்களை அறியாது இயக்கக்கூடிய தீமைகளிலிருந்து அந்த விடுபடக்கூடிய ஞானங்களும் தக்க உபாயங்களும் அந்த உணர்ச்சிகளும் உங்களுக்குள் இது தக்க நேரத்தில் அது தூண்டும். அந்த தூண்டப்பட போகும்போது உங்களை அறியாமலே தீமையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அந்த உயர்ந்த சக்தி பெறுவீர்கள். அது பெற வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் புரியவில்லை என்றாலும் உங்களுக்குள் அந்த உணர்வை ஆழமாக பதிவாக்குகின்றேன், மீண்டும் மீண்டும் இந்த உணர்வின் இயக்கங்களை பற்றி தெளிவாக்குகிறேன் என்று குரு சொல்லுகின்றார். அது பரிணாம வளர்ச்சியில் நாம் மனிதனாக பரசுராம் என்ற நிலையில் வந்தாலும் சமப்படுத்த நிலை பெறுகின்றோம். சமப்படுத்தி வளர்ச்சியடை வரப்படப்போது பல எண்ணங்கள் பல நிலைகளை அறியக்கூடிய தன்மை வரப்போது பல ராமன். ஆனால் அதே சமயத்தில் பல எண்ணங்கள் பல உணர்வுகள் அறியக்கூடிய நிலை வரப்படப்போமோ அதிலிருந்து விடுபடக்கூடிய அந்த எண்ணங்கள் வரப்போது நரசிம்மா. தீமைகளை விளந்திடும் சக்தியாக நாம் வளர்ச்சி அடைந்து வருகின்றோம். ஆனால் தீமைகளை பழந்திடும் அந்த உணர்ச்சிகளாக அந்த வளர்ச்சியிலே வந்தாலும் இதை நாம் சீராக கடைபிடிக்கவில்லை, இதன் வழி செல்லவில்லை என்றாலும் தீமை என்று தெரிகின்றது. ஆனால் தீமையிலிருந்து மீட்கக்கூடிய நிலையோ தீமையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த ஞானம் இல்லை என்றால் இந்த வளர்ச்சியினுடைய பாதை மீண்டும் கீழான நிலைகளுக்கு சென்று விடுகின்றது. அதற்குத்தான் குருநாதர் இங்கே தெளிவாக ஒரு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை அந்த கண்டுபிடிப்பையே நமக்கு உதாரணமாக சொல்லி, இன்று நாம் சாதாரண இந்த சமுதாய வாழ்க்கையில் முக்கியமாக ஒரு மனிதன் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த பண்புகளையோ மற்ற நிலைகளையும் இன்று யாரும் உணர்த்தவில்லை. அவர் கல்வியில் பிறந்த அதாவது மிக பெரிய படிப்பாக உயர் படிப்பாக படிக்க வேண்டும், அது பெரிய மதிப்பெண் பெற வேண்டும், பெரிய டாக்டராக வேண்டும், விஞ்ஞானி ஆக வேண்டும், அவன் எல்லாரும் அது மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக வர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றான். ஆனால் அப்படி ஒரு வளர்ச்சியின் பாதையில் கல்வியிலே சிறந்தவனாக உயர்ந்த நுண்ணிய நிலைகளை கண்டுபிடித்து பல கருவிகளை உருவாக்கக்கூடிய பெரிய விஞ்ஞானியாகவே இருந்தாலும், அணு கதிரியக்கங்கள் மூலம் அணுகுண்டுகளை தயாரிக்கும் செய்வனாக இருந்தாலும், எத்தனை பேரை கொல்லக்கூடிய நிலையிலோ அல்லது எத்தனை நுண்ணிய நிலையை அறியக்கூடிய இது போன்ற பல செயல்களை அவன் செயற்கரிய செயல்களாக செய்திருந்தாலும், அவன் எத்தனையோ இது போன்ற கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாலும், அவன் எதிர்பார்த்தபடி அவன் செய்த ஒரு ஃபெயிலியர் ஆகி போய்விட்டால் அது தக்க நேரத்தில் அது பலன் கிடைக்கவில்லை, அவன் செய்தது வீணாகி போய்விட்டது என்றால் அவனுடைய உணர்வுகள் மாறுகின்றது. அல்லது குடும்பத்தில் ஏதோ எதிர்பாராத நிலையில் வந்துவிட்டால் நான் இப்படி இருக்கின்றேன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று இந்த வேதனை வந்துவிடுகின்றது. அது இந்த வேதனை என்ற உணர்வு வந்துவிட்டாலே இவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அதனுடைய உணர்வின் இயக்கங்களும் அது சீரான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் இந்த உணர்வு இந்த அணு இது விஷம் கொண்டது, இந்த விஷம் கொண்ட அணுக்கள் உடலிலே முதல்ல சொன்ன மாதிரி வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் ஒரு சாந்தமான அந்த புழுவை அது எப்படி விஷம் கொண்ட அதே உணவாக உட்கொள்ளக்கூடிய புழுவாக பரிணாம வளர்ச்சி அடைய செய்ததோ, இதே போன்று நாம் விஷத்தை கழிக்கக்கூடிய சக்தியாக மனிதனாக உருப்பெற்ற பின் இந்த வாழ்க்கையில் வரும் எதிர்படும் தீமைகளை வேதனைகளை துன்பங்களை துயரங்களை அதிர்ச்சி தரக்கூடிய நிலைகளை நம்மை அறியாது நம்மை தவறான வழியில் இட்டுச் செல்லும் இது போன்ற தீமைகளை தடுக்க தவறினால் அதை மாற்றி அமைக்க தவறினால் நாம் எவ்வளவு உயர்ந்த செயல்களை செயற்கரிய செயல்களை உன்னதமான நிலைகளை செய்திருந்து வெற்றிகரமாக செய்திருந்தாலும் இந்த வேதனை என்ற விஷத்தை மாற்றத் தெரியவில்லை, துன்பங்களை நீக்கத் தெரியவில்லை, கோபமோ ஆத்திரமோ பயமோ இது போன்ற நிலைகளை நமக்குள் அணுவாக உருவாக்காதபடி தடுக்க தெரியவில்லை என்றால் மீண்டும் தேய்பறையாகி இந்த உடலுக்குள் நலிவாகி ஒன்று தற்கொலை செய்யக்கூடிய நிலையாக வரும், அல்லது நோயாகி இந்த உடலை வீழ்த்துகின்றது. ஆனாலும் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பை அவன் செயற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்ற இந்த வேதனையிலே அவன் ஆன்மா பிரிந்தாலும் இவருடன் யாராவது அந்த உணர்வு கொண்டு இயக்கம் கொண்டு தானும் இவ்வாறு வளர வேண்டும் என்று அந்த அளவு கல்வி இவனை போன்ற அறிவு இல்லை என்று எண்ணி இயங்கினாலும் இந்த ஆன்மா அவன் உடலுக்குள் செல்லுகின்றது. அவன் இந்த கண்டுபிடிப்பை அது எப்படி சரி செய்ய வேண்டும், இதற்குள் எப்படி செய்திருந்தால் சரியாக வேண்டும் என்ற நிராசையுடன் அந்த ஆன்மா போனதோ அந்த உடலுக்குள் சென்ற பெண் இவன் செய்யாததை அவன் செய்து அந்த செயற்கரிய செயல்களை அவன் செய்து முடிக்கின்றான். கல்வி அறிவற்றவன் இந்த ஆன்மா உள்ளுக்குள் சென்ற பெண். ஆனால் இந்த மனிதனுடைய ஆன்மா அங்கே சென்று அவனுக்குள் இந்த காரியங்களை செயல்படுத்தினாலும் அந்த உடலை விட்டு வெளியே வரப்பட போகும்போது மீண்டும் மனிதன் அல்லாத உருவைத்தான் அது ஆன்மா பெறச் செய்கின்றது. இந்த உயிரால் கவரப்பட்ட இந்த நஞ்சு கொண்ட நிலைகள் இதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டி காண்பிக்கின்றார். ஆக நாம் இந்த வாழ்க்கைக்கு இந்த உடலுக்கென்று பேருக்கென்று புகழுக்கென்று சொத்துக்கென்று சுகத்துக்கென்று மற்றவர்களிடம் நாம் பேர் வாங்க வேண்டும் எத்தனை நிலைகளை நாம் செயற்கரிய செயல்களை செய்தாலும் நமது உயிரிலே நமது ஆன்மாவிலே நாம் சேர்த்து கொண்ட சத்து இந்த விஷயத்தை கழிக்கக்கூடிய உணரை ஒளியாக மாற்றி சென்ற அந்த அழியா சொத்து இல்லை என்றால் நாம் வளர்ச்சி அடைந்த வந்த பாதைகள் மாறி நரசிம்மா என்ற நிலையில் வந்த பின் கல்கி என்ற நிலை ஒளியாக மாற்றக்கூடிய அந்த பருவம் பெற்ற நிலையை இழந்துவிட்டால் நாம் மீண்டும் தேய்வரைக்குத்தான் செல்லுகின்றன. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் முதல் பாடம் இதுதான். இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையிலிருந்து வேதனையிலிருந்து இன்னொரு உடல் பெறும் நிலையிலிருந்து நஞ்சான உடலுக்குள் போகும் நிலையிலிருந்து மாற்றி அமைக்க வேண்டியதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஆக இந்த ஞானத்தை தான் ஒவ்வொரு ஞானிகளும் அவர்கள் பெறுவதற்காக வளர்த்துக் கொள்வதற்காக எத்தனையோ முயற்சிகளையும் எத்தனையோ அவர்கள் பல கடினமான நிலையில் அவர் செயல்பட்டு இதை கண்டு உணர்ந்தார்கள். அப்படி பெற்றவன் தான் அகஸ்தியன் துருவனாய் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அந்த அரும்பெரும் சக்திகளை நாம் நுகர்ந்தோம் என்றால்தான் இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை நிலைகளை செயற்கரிய செயல்களை செய்தாலும் நம்மை நாம் காக்க முடியும், நமது உயிரான்மாவை காக்க முடியும், நம்ம உயிரான்மாவை அழியா சொத்தாக அந்த ஒளியான நிலைகளாக உருப்பெற செய்ய முடியும். இந்த உடலுக்கென்று வாழ்ந்தாலும் இந்த உயிருக்கென்ற நிலையில் அந்த உயிரான்மாவுக்கென்ற நிலை அழியா சொத்தை சேமிக்கக்கூடிய இந்த பரிபக்குவ நிலையை பெற வேண்டும். அதைத்தான் நமது குருநாதர் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஆக அதுபோன்ற நிலையில் நாம் பக்குவப்படுத்தினால்தான் நாம் மனிதன் என்ற முழுமையை அடைய முடியும். இந்த மனிதனை அடுத்து அந்த ஞானத்தினுடைய தன்மைகளை பெற்று ஞானியாக ரிஷியாக ஒளியாக சப்தரிஷி மண்டலத்தில் ஒரு அங்கமாக நாம் வளர்ச்சி அடைய முடியும். ஆக அதுவே நாம் மனிதனுடைய முழுமை அடையக்கூடிய மனிதன் அடைய வேண்டிய சரியான எல்லை மனிதன் வாழ வேண்டிய சரியான மார்க்கம் என்பதை குருநாதர் இதிலே தெளிவாக சொல்லி இதை நிறைவுபடுத்தி நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
முதலில் நாம் பரசுராம் மனிதனாகும்போது சமப்படுத்தும் எண்ணங்கள் தோன்றுகின்றது. பின் மனிதனானதும் பல எண்ணங்கள் உருவெறும் தன்மையும் அது அறிந்திடும் நிலை வருகின்றது. பல தீமைகள் வந்தாலும் தீமையுடைய நிலைகளை அடக்கும் வரை கற்றுக்கொள்கின்றான் நரசிம்மா. ஆக தீமை என்று உணர்ந்த பின் மனிதன் அந்த தீமையின் உணர்வு தனக்குள் நுழையாதபடி அது நரசிம்மா என்று பெற்றவர்கள்தான் இன்றும் துருவ நட்சத்திரமாகவும் இருக்கின்றார். நமது வாழ்க்கையில் தீமை வரும் நிலைகளை நாம் ஆன்மாவாக மாற்றும்போது இந்த ஆன்மா நிலை அடைந்தபின் நாம் சுவாசித்து உயிரியப்பட்டுதான் இந்த உணர்வுகள் நமக்குள் செயலாக்கங்களாக அணுக்களும் தீ அணுக்களுக்கு உணவாக கொடுக்கின்றது. அவ்வாறு விளைந்துவிட்டால் அது ஜீவ ஆன்மா நமக்குள் இந்த ஆன்மாவான பின் ஜீவ ஆன்மாவுக்கும் அந்த தீமை நிலையை வளர்க்க தொடங்கியது. அந்த ஜீவ ஆன்மாவை வேதனைப்படும் உணவை பெருக்கிவிட்டால் அதன் அணுக்களும் பெருக தொடங்கிவிட்டால் சார்ந்த அணுக்கள் கொண்ட இந்த சரீரமும் சடலமும் மாற்றங்கள் அடைந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நரசிம்மா ஆக விஷத்தை ஒழுக்கிய உணர்வு கொண்ட முதல் அரசியன் ஆக விஷத்தை ஒழுக்க கற்றுக்கொண்டவன் துருவனாகி துருவ நட்சத்திரமாகி இன்றும் ஒளியின் சரீரமாக இருக்கின்றான். அதனின்று வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்வதை நாம் கவர்ந்து அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் வளர்த்துக் கொள்வோம் என்றால் அடுத்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் மகரிஷியான துருவ மகரிஷி அதனை பின்பற்றி சென்றோர்களுடைய சப்தரிஷி மண்டலங்களாக நாம் அகந்த பேரண்டத்தில் விளையும் விஷத்தை ஒதுக்கி உணர்வு வழியாக மாற்றிடும் சக்தி பெறுகின்றன. ஆகவே இந்த மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுசல்களையும் வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்பட்டாலும் நாம் நல்ல சாந்த குணம் கொண்டு துன்பப்படுவதை நுகர்ந்தறிந்தால் அந்த நல்ல அணுக்களுக்குள் இது ஊடுருவி அது ஓ என்று இயங்கத் தொடங்கிவிடும். ஓமுக்குள் ஓம் என்று இதை அடக்கி அதை ஆட்சி புரிய தொடங்கிவிடும். இப்படி அணுக்களில் நாம் பல கோடி சரீரங்களை இவ்வாறு அடுக்கடுக்காக ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் என்ற நிலையை கொண்டு ஆக எல்லாவற்றையும் ஜீவனமாக மாற்றும் கடைசி மனித உருவை உருவாக்கும் தன்மையை உருவாக்கிவிட்டது நமது உயிர். ஆக ஒளியும் சரீரமாக மாற்றும் வல்லமை பெற்ற இந்த சரீரத்தை அலட்சியப்படுத்தினால் நம் உயிரை மறந்தார். ஏனென்றால் நம் உயிர்தான் ஈசனாக இருந்து இயக்கியது. ஆக ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றியது. ஆக நாம் எண்ணீர் அனைத்தும் கடவுளாக நிலைநிறுத்தி அதன் வழியே நம்மை வளர்க்கின்றது. ஆகவே நம்முடைய எண்ணமே உள்நின்று அது அணுவாக இயங்க தொடங்கிவிட்டால் அதே உணர்வின் எண்ணங்களை வைக்கின்றது. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு சீதா அந்த உணர்வின் சற்று புழுவ அணுக்களாக மாறுகின்றது. அந்த உணர்வின் எண்ணங்கள் உணர்ச்சிகளை தூண்டி இயக்க தொடங்குகின்றது. ஆகவே இத்தகைய நிலையை நமக்குள் தன்னை அறிதல் என்ற நிலைகளுக்கு இதையெல்லாம் உங்களுக்கு புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி பரிவாக்கிக் கொண்டால் சந்தர்ப்பத்தில் எதிர்கொண்டு உங்களை காக்கும் உணர்களிலிருந்து விடுபடும் உணர்ச்சி உங்களை விட்டு உங்களை காக்க வல்லமை பெறும் அந்த அணுவைத்தான் உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன். ஆக இதை போன்ற அகஸ்டின் தாய் கருவிலே வளரப்படும் போது விஷத்தை வென்றிடும் உணர்வை பச்சலைகளை தன் உடலில் பூசிக்கொண்டதனால் அந்த மனத்தில் தாய் நுகரப்படும் போது கருவிலே விளைந்த சிசுக்கு விஷத்தை அடைக்கிடும் உணர்வின் அணுவாக விளைகின்றது. அவன் பிறந்தப்பும் எத்தகைய விஷத்தையும் மாற்றி அமைக்கும் தன்மை வருகின்றது. உயர்ந்த குணம் கொண்டாலும் இன்று கல்வியை சிறந்த ஞானியாக விளைந்தாலும் இன்று அணுகுண்டு ஹைட்ரஜனோ உருவாக்கக்கூடிய தன்மை பெற்றாலும் கம்ப்யூட்டர் இயக்கத்தை கண்டுணர்ந்த ஒரு விஞ்ஞானி ஆனாலும் அவன் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு வேதனை உணர்வை சுவாசித்து விட்டால் குடும்ப பற்றுடன் வாழப்படும் போது தன் குடும்பத்தில் இப்படி ஒரு இனமா என்ற உணர்வை நுழைந்து விட்டால் வேதனை என்று நஞ்சி படர்ந்து அவனுக்குள் கலந்த இந்த விஷத்தன்மையை அவனுக்குள் உருவூடி வேண்டும். பின் அவன் விஞ்ஞானின் செயலை இழந்து விடுகின்றான். தற்கொலை அந்த உணர்வின் காக்கும் செயல் இழந்து விடுகின்றது. ஆகவே ஒரு பாதாமி உழைந்த சத்தை கொடுக்கதாக அந்த சத்து விளைந்திருந்தாலும் அதில் உறுதுளி விஷம் பட்டால் அந்த பாதாமி பாலை அறிந்தவனும் அழிகின்றான். இதே போல கல்வியில் உயர்ந்த ஞானங்கள் பெற்றாலும் இந்த வாழ்க்கையில் வேதனை என்ற உணர்வுகளை நுகர நேர்ந்தால் அவனுக்குள் அந்த உணர்வின் தன்மை விளைந்துவிடும். விஞ்ஞானி தன் ஆராய்ச்சியின் தன்மை கொண்டு வளர்ச்சி அடையப்போம் போது ஒரு பொருளை உருவாக்கி இதனுடைய முழுமை அடையும் தருணத்தில் எல்லாம் கற்றுணர்ந்தாலும் கடைசியில் அது இயக்கப்படும் போது இயங்கவில்லை என்றால் படு வேதனைப்படுகின்றான். அந்த வேதனை என்ற உணர்வின் அணுக்கள் வளைத்து விட்டால் கண்டன் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது நோயாக உருவெறுகின்றது. அவனுக்குள் அவன் சிந்தித்து செயல்படும் தன்மை ஒன்றிலேயே நிலை பெறுகின்றது. அந்த வேதனை குருவை கொண்ட உணர்வின் அணுக்கள் வளைந்த பின் இவன் உடலில் நல்ல அணுக்கள் கண்டு உணர்ந்த உணர்வுகளும் மடிந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் கண்டுணர்ந்த உணர்வுகள் முடிவில் வரப்படும் போது அது பெரும் ஏக்கத்துடன் இவனுடைய உயிர்கள் நோயாக மாறி உயிர் அந்த ஜீவ அணுக்களை உருவாக்கி மடிந்து விடுகின்றான். அவனிடம் கற்றுணர்ந்த மாணவனோ அவர் கற்றுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் இவனே கற்றுணர்ந்த உணர்வின் அலைகள் சூரியனால் கவரப்பட்டுள்ளது. இப்படி அவனை ஒற்ற எண்ணங்கள் கொண்டு அவன் கவருவன என்றால் அவனுக்குள் இந்த ஆன்மாவே வந்துவிடும். அப்படி ஆன்மா வந்துவிட்டால் அவன் கண்டுபிடித்த உணர்வின் தன்மை இங்கே தெளிவாகவே இவன் உருவாக்கி விடுகின்றான். ஆனால் இப்படி பெற்றவன் அவனுக்கு கல்வி அறிவே இருக்காது. கற்றுணர்ந்த உணர்வில் இங்கே இயக்கப்பட்டு அந்த தெளிவான நிலைகள் இப்படித்தான் விஞ்ஞான அறிவில் அது வளர்ச்சி அடைந்து சென்றது. ஆனால் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அடைந்து செய்தாலும் தான் வேதனை என்ற உணர்வு உருவாக்கிய பின் இந்த அணுக்களின் தன்மைகள் உடலை விட்டு வந்த பின் இந்த விஷத்தன்மை கொண்ட உடலாக மாற்றி வருகின்றது. மனிதனை உருவை மாற்றிடும் நிலை வருகின்றது.